நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். இந்த ரெண்டுமே திருக்குறள் சொல்கின்ற ஒரு நாட்டிற்கான இலக்கணங்கள். ஒரு நாடு இயற்கை வளங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதே போல தெளிந்த நீரும் நிலமும் மலையும் குளிர்ச்சியான நிழலை தரும் மரங்கள் நிறைந்த காடுகளையும் கொண்ட சிறந்த அரணை ஒரு நாடு பெற வேண்டும் என்றும் திருவள்ளுவர் கூறுகின்றார். மலைகள் காடுகள் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருபவை மரங்கள் தான். மரங்கள் நமக்கு இயற்கை கொடுத்த வரங்கள். மரங்கள் இந்த உலகிற்கு அளிக்கின்ற கொடைகள் எண்ணிலடங்கா. தன்னுடைய உணவை தானே தயாரித்து கொள்ளும் மரங்கள் மற்ற உயிரினங்கள் உண்பதற்கு காய்கனிகளை தருகின்றன. வழிபோக்கர்கள் இளைப்பார இதமான நிழலை தருகின்றன. உயிர் வாழ தேவையான உயிர்வழியையும் மரங்கள் நமக்கு தருகின்றன. புத்து குலுங்கும் வண்ண மலர்களோடு உறவாடி அவற்றின் வாசத்தை சுமந்து வரும் தென்றல் தரும் சுகத்தை வர்ணிக்க முடியுமா? நம் முன்னோர்களும் மரங்களை தெய்வமாகத்தான் போற்றி வணங்கி வந்துள்ளனர். மனிதர்களுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை மரங்களின் பங்கு இருந்துதான் வந்திருக்கின்றது. அடுப்பெரித்து உணவு சமைக்கவும், வீடுகள் கட்டவும், வீட்டு உபயோகத்திற்கான பொருட்களாகவும், இப்படி பல வகைகளிலும் மரங்கள் மனிதர்களின் வாழ்வோடு ஒன்றியிருந்துள்ளன. இந்த தேவைகளுக்கெல்லாம் இன்று மரங்கள் அவசியமில்லை என்ற நிலைமை வந்துவிட்டாலும், இப்பூவுலகில் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காகவாவது மரங்கள் அவசியமாயிருக்கின்றன. மரங்களை பற்றிய இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிந்தது தானே என்று நீங்கள் நினைக்கலாம். மரங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மரத்தினுடைய தன்மை என்ன, எந்த சூழ்நிலையில் வளரும், அது எப்போது பூக்கும், இப்படி நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள நமக்கும் ஆவல்தான் இல்லையா? இந்த விவரங்களை எல்லாம் நாம் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக கேட்கப் போகிறோம். இந்த விவரங்களை எல்லாம் நமக்கு வனவியல் கல்வி பயின்ற ஒருவர் வந்து சொன்னால் அந்த தகவல்கள் நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்கும் அல்லவா? நமக்காக மரங்கள் பற்றிய தகவல்கள் தருவதற்கு அருள்குமார் தயாராக இருக்கிறார். கேட்பதற்கு நீங்களும் தயார்தானே?
வணக்கம் நேயர்களே, என்னுடைய பேர் அருள்குமார். நான் ஒரு வனவியல் பட்டதாரி. தற்பொழுது வந்து மண்ணியல் துறையில் வந்து இளைநிலை ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வருகிறேன். நம்ம வந்து இன்றிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மரத்தை பற்றி நம்ம விவாதிக்க போகிறோம். அதில் முதலாவதாக இன்றைக்கி நாம் தேர்ந்தெடுத்துக்கிற மரம் பார்த்திங்கன்னா தேக்கு மரம். தேக்கு மரத்தை பற்றியான சில அடிப்படையான தகவல்களையும் இதர தகவல்களையும் நான் உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். தேக்கு மரம் பார்த்திங்கன்னா உலகில் வந்து மிகவும் மதிப்பு மிக்க மரமாக கருதப்படுகிறது. தேக்கினுடைய அறிவியல் பெயர் பார்த்திங்கன்னா வந்து டெக்டோனா கிராண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்மா தேக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்தியன் தேக்கு டெக்டோனா கிராண்டிஸும் அதில் ஒரு சப் ஸ்பீசிஸ் தாங்க வந்து அந்த பர்மா தேக்கு. அது வந்து இந்த பர்மா நாட்டில் அந்த ரீஜனில் தாங்க வளரும். நம்ம இந்தியாவில் வந்து டெக்டோனா கிராண்டிஸ் இருக்கிறது. தேக்கு மரம் பார்த்திங்கன்னா வண்டல் மண் மற்றும் மணற்பாங்கான செம்மண் போன்ற பகுதிகளில் நன்றாக வளரக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரமலை பகுதிகளில் நன்றாக வளரக்கூடியது. ஆண்டு வந்து சராசரி மலை அளவு பார்த்திங்கன்னா 800-2500 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் பகுதிகளில் வந்து தேக்கு மரமானது நன்றாக வளரும் தன்மையை பெற்றுள்ளது. தேக்கு மரம் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ராஜஸ்தான், கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் பரவலாக காணப்படுகிறது. தேக்கினுடைய சராசரியான வயது பார்த்திங்கன்னா 50 வருடம் வரை இருக்கக்கூடும். 50 வருடம் தேக்கு மரத்தை கொண்ட சுற்றளவுக்கு கிட்டத்தட்ட 2-3 மீட்டர் வரக்கூடிய தன்மை உடையது. தேக்கு மரமானது நல்ல கடினமான தன்மையை கொண்டுள்ளதால் கரையன் போன்றவைகள் வந்து அரிக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய தகவமைப்பை பெற்றுள்ளது. தேக்கு மரமானது 6 ஆண்டுகளிலிருந்தே வந்து பூக்க தொடங்கி விடுகிறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 15வது ஆண்டிலிரு பூக்கும் பூக்கள் தான் நல்ல தரமான பூக்களாக பூத்து அதன் பிறகு அந்த காய் வைக்கப்படுகிறது. பொதுவாக தேக்கு மரத்தினுடைய பூக்கள் வந்து ஜூன் டு செப்டம்பர் அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் காலத்தில் தான் வந்து தொடங்குகிறது. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த மாதத்துக்குள்ளே வந்து காயாக மாறி காய் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறிடும். விதை சேகரிக்கும் போது நல்ல நேர்த்தியான விதை வந்து ஒரு மரத்துக்கு 3-4 கிலோ வரைக்கும் தான் கிடைக்கும். அந்த விதைகளை வந்து நல்ல தரமான விதைகளை சேகரித்து ஒரு சாக்கு பையில் வந்து அதாவது கன்னி பேகுன்னு சொல்லுவாங்க சாக்கு பையில் நம்ம போட்டு வைக்கிறோம். ஈரப்பதத்தை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது. ஈரப்பதம் வந்து அதிகமாக இருந்தால் பூஞ்சை இனங்கள் வந்து தாக்கும். அதனால் வந்து ஈரப்பதத்தை வந்து 12%, அதுக்கு குறைவான ஈரப்பதத்தை வந்து நம்ம மேம்படுத்த வேண்டும். கலெக்ட் பண்ண அந்த விதையானது நம்ம சாக்கு பையில் வந்து ஓடும் நீரில் தண்ணியில் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து அந்த விதையை வந்து கன்னி பேகில் கட்டி வச்சு அந்த சாக்கு பையில் விட்டு விடணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் எடுத்து உலர்த்தி வைக்கணும். இதே மாதிரி வந்து ஒரு வாரம் வந்து இந்த ஓர தண்ணியிலையும் அதுக்கப்புறம் உலர்த்தியும் இந்த மாதிரி செயல்முறை நம்ம படுத்தணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாற்றங்கள் அமைக்கும் முறை 10 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 15-30 சென்டிமீட்டர் அதாவது உயரம் அந்த பெட்டு வந்து நர்சரி பண்ணி வந்து நம்ம மேம்படுத்தணும். அந்த நாற்றங்களில் வந்து இந்த விதையானது நம்ம ஊன்றி விட வேண்டும். ஊன்றி விட்டு அதற்கு மேல் வந்து நம்ம தென்னங்கிட்டு அல்லது வைக்கோல் வந்து மூடி விட வேண்டும். அப்போ தான் வந்து மாய்ச்சர் வந்து தக்க வைத்துக்கொள்ளும் தன்மையோடது. அதற்கு மேல் நம்ம ரோஸ் கேனை பயன்படுத்தி வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி விட வேண்டும். தினமும் வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது அவசியமான ஒன்று. 10-15 நாட்களில் வந்து அந்த விதையானது முளைக்க தொடங்கிவிடும். ஸோ அந்த முளைக்க தொடங்கிய உடன் பார்த்திங்கன்னா தென்னங்கீத்தை வந்து அது நீக்கிடலாம். இது வந்து நாற்றங்கள் தயாரிப்பு ஒரு முறை. இதுக்கப்புறம் வந்து வேர்க்கருணை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டெம் பிளான்டிங், அதாவது இந்த நாற்றங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா 35-45 நாள் ஒரு 50 நாள் வந்து பிடுங்கி திருப்பணும் ஒரு பாலித்தீன் பேக்கில் வந்து மாட்டிடுறோம். ஏன் வந்து இந்த பாலித்தீன் பேக்கில் வந்து மாட்டணும், அப்போ தான் வந்து அந்த வேர்னுடைய ஆழம் அதிகரிக்கும், செடியும் உயரமாக வளரும் தன்மை பெற்றுள்ளது. ஸோ அந்தமாரி மாற்றக்குள்ளே அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்கணும், ஒரு 6-1 வருடம் வரைக்கும் இருக்கும். மெயின் நாற்றங்காலிலிருந்து இந்த பாலித்தீன் பேக் மாட்டணும். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனோடய உயரம் கிட்டத்தட்ட 1 மீட்டர் வரைக்கும் வளரும் தன்மை பெற்றுள்ளது. இந்த வேர்த்தண்டு கருணை அப்படின்ற ஒரு முறை இருக்கிறது. அதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்த்தண்டனுக்குடைய கருணையுடைய அந்த 1 மீட்டர் நீளத்தை வந்து 5-6 சென்டிமீட்டர் அந்த தண்டு பகுதியை வந்து வெட்டிடுவாங்க. கீழே வேர் பகுதி வந்து 20-25 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். மெயின் ரூட் அதாவது டேப் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, ஆணி வேர் தொகுப்பை மட்டும் விட்டுட்டு அதை மட்டும் இருக்கணும். மற்ற சல்லி வேர் தொகுப்பெலாம் வந்து ப்ரூன் பண்ணிவிடுவாங்க. இதை வந்து நம்ம திரும்ப ஒரு பிளாஸ்டிக் பைகளை வச்சோம்னா தான் நமக்கு மிகவும் கடினமான மரங்கள் வந்து நேராக வளரக்கூடியன்னா இந்த மாதிரி ஸ்டெம் பிளான்டிங் மெத்தடை பயன்படுத்தணும்னா இது வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்பமான மெத்தடு. இந்த முறையில் வந்து மகசூலும் அதிகரிக்க முடியும், அந்த தேக்கு மரத்தினுடைய வீரிய சக்தியையும் வீரிய வளர்ச்சியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோன்கள் மூலியமாகவும் இதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. குளோன்கள் மூலியமாக உற்பத்தி பண்ணுற தரமான நாற்றுகள் வந்து கோயம்புத்தூர் லாலி ரோட்டில் உள்ள வன மரபியல் மற்றும் மர பெருக்க நிறுவனம் அதாவது IFGTB இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ பிரீடிங், இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய வேளாண்மை கவுன்சில் போல் ICFRE அப்படின்ற டேராடூனில் இருக்குது. அவங்களும் வந்து வனவியல் ஆராய்ச்சிக்காக முக்கியத்துவம் கொடுத்து வராங்க. வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனமானது தென்னகத்தில் நமது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது சிறப்பம்சமாகும். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகாலமாக இந்த வன மரபியல் அதாவது மர ஆராய்ச்சியில் மேற்கொண்டு இவங்க இந்த இதை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க குளோனிங் முறையில் வந்து மிக நேர்த்தியான அதாவது நல்ல தரமான நாற்று விதைகளை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழகம் அண்டை மாவட்டங்களுடைய விவசாயிகளும் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய நாற்றுகளை வந்து வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கவனிக்க வந்து பார்த்திங்கன்னா நடவு முறை அதாவது தோப்பு வந்து எப்படி உருவாக்கலாம், அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா தேக்கு மரமானது வயல்வெளிகளில் வந்து பார்த்திங்கன்னா 2-2 மீட்டர் அல்லது 3-3 மீட்டர் இடைவெளியில் நடணும். குழிகள் பார்த்திங்கன்னா 45 சென்டிமீட்டர் ஆழம், 45 சென்டிமீட்டர் அகலம், 45 சென்டிமீட்டர் நீளம், 45, 45, 45 இந்த இதுக்கு நம்ம குழியை தோண்டி நடவு செய்யணும். இந்த குழிகளை வந்து என்ன பண்ணணும்னா குழிகளை தோண்டிட்டு அதுக்கப்புறம் நல்ல 1 கிலோ தொழு உரத்தை வந்து இட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7-10 நாட்களில் வந்து நம்ம வந்து நட்ட உடனே துளிர வந்து ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வேளாண் பயிர்களை போலவே இதுக்கும் வந்து தினமும் தண்ணி ஊற்றிட்டு வரணும். ஏன்னா இந்த தேக்கு மரத்துக்கு வந்து நிறைய தண்ணீர் தேவைப்படுகிறது, அதேமாரி வெளிச்சமும் அதிகம் தேவைப்படுகிறது. இப்போ நீர் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தில் விவசாயிகளுக்குமே வந்து நல்ல விளையிற நிலத்தில் வந்து இந்தமாரி மரத்தை பட்டோம்னா விளைச்சல் வந்து பாதிக்கும் அப்படின்ற காரணத்தால் நீர் வந்து பற்றாக்குறை ஏற்படுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து தேக்கு மரத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வயல் ஓரங்களில் வடக்கு தெற்காக வந்து போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிழக்கு மேற்காக போட்டால் நிழல் வெல்ற காரணத்தால் வேளாண் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வடக்கு தெற்காக தேக்கு மரத்தை பயிரிடலாம். தேக்கு மரத்தை பயிரிடக்குள்ள இந்த 2x2 மீட்டர் இடைவெளியை நாம் பயன்படுத்தும். அது சொட்டு நீர் பாசனமும் வந்து இதுக்கு நல்ல ஒரு தகுந்த தீர்வாக, அதாவது குறைவான நீரில் வந்து நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு மகசூலை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்து 15x15x15 என்ற விகிதத்தில் வந்து 3 வருடத்துக்கு வந்து நம்ம தளர்ந்து பிரித்து கொடுக்கலாம். நம்ம வேளாண் பயிர்களுக்கு போன்ற தேக்கு மரத்துக்கு இவ்வாறு உர பகிர்வு கொடுக்கும் நல்ல மகசூலையும் நல்ல தரமான மரக்கட்டைகளையும் வந்து உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10x15 வயதுடைய மரத்துக்கும் வந்து 50 வருடத்துக்கும் வந்து எதுவும் மரக்கட்டைகளை வந்து எதுவும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொன்ன நடைமுறைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து 15x20 வருடங்களுக்குள்ளே நீங்கள் வந்து மரத்தை வெட்டிடலாம். ஒரு டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு, அதாவது ஒரு டன் என்பது 1000 கிலோ, 1000 கிலோனுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-8 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது. ஏன்னா பிரேசில், மலேசியா போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா வந்து 15x20 ஆண்டுகள்லேயே இந்த தேக்கு மரத்தை வெட்டிடுறாங்க. தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் பகுதிகளில் வந்து படுகை தேக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 25x30 ஆண்டுகளில் வந்து அறுவடை செய்யப்படுகிறது. இந்த படுகை தேக்குக்கும் மற்ற காடுகளில் வளர தேக்குக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த படுகை தேக்கு வந்து காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நீர் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தில் அதனுடைய கடினத்தன்மை வந்து கொஞ்சம் குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண் காடுகள், அதாவது அக்ரோஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பு மூலியமாக குறிப்பாக வந்து தமிழ்நாடு பசுமை திட்டம், தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி அண்ட் க்ரீனிங் ப்ராஜெக்ட், அப்புறம் தரிசு நிலங்கள், இந்த பட்டாள் நிலங்களில் வந்து வனப்பயிர்களை வந்து ஊக்குவித்தல், TCPL ட்ரீ கல்டிவேஷன் ஆஃப் பட்டாள் லேண்ட் அப்படின்ற மாநில திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. அவங்களே வந்து இந்த TBGP ப்ராஜெக்ட் மூலிமா இலவசமாகவும் மற்ற தரமான மர நாற்றங்களை வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 400 மரக்கன்றுகள் வீதம் வந்து கொடுக்குறாங்க. மானியமும் கிட்டத்தட்ட 3000-4000 வரைக்கும் மானியமும் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரை வரைக்கும் வந்து விவசாயிகள் வந்து நல்ல தரமான நிலங்களில், அதாவது ஃபெர்டைல் லேண்டு சொல்லுவாங்க, அதில் வந்து மரத்தினுடைய பயிரிட விட தரம் இல்லாத கொஞ்சம் தரிசு நிலங்களை வந்து மரம் நடலாம். 15x20 ஆண்டுக்குள்ளே ஒரு மரத்தினுடைய வருவாயும் கிடைத்துவிடும். சருகானது அந்த உங்களுடைய நிலத்தில் விளக்குள்ள நியூட்ரிஷன், அதாவது தலைச்சத்து, சாம்பல் சத்து போன்ற நியூட்ரியன்ட் சத்துக்களும் வந்து நம்ம பயிர்களுக்கு அளிக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து பல மடங்கில் வந்து இந்த தேக்கு மரம் வந்து உதவியாக தான் இருக்கும். இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோய் தொற்று அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இலை உண்ணிகள், அதாவது ஹிபிப்ளியா பியூரியா அப்படின்னு சொல்கிறாங்க, யூகோடோனா மேக்ரோலைஸ் ஆகிய தேக்கை தாக்கும் பூச்சிகளாகும். இந்த பூச்சிகள் தான் வந்து நாற்றங்கால் செடிகளிலும் வந்து இதை வந்து பாதிப்படைய செய்கிறது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, எண்டோசல்பான் அல்லது நீம் அசால் 3 மில்லி லிட்டர் வந்து கலந்து நம்ம வந்து தெளித்தோம்னா இந்த பூச்சிலேருந்து தேக்கு மரத்தை வந்து பாதுகாக்க முடியும். தேக்கில் பார்த்திங்கன்னா இந்த கவாத்து முறைன்னு ஒன்று இருக்குங்க, அதாவது நாற்றங்காலேருந்து செடி நட்ட உடனே அது வந்து வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கணும் இந்த கிளைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்திலேயே. குறிப்பாக ஒரு 5x10 வருடம் வரைக்கும் கிளைகள் நிறைய வளரும். ஸோ அந்த கிளைகளை வந்து நீங்கள் நல்ல கூர்மையான அருவாள் அல்லது கொடுவாளில் வந்து மேலிருந்து கீழ் நோக்கி இல்லாமல் கீழிருந்து மேல் நோக்கி வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க வனவியல் விஞ்ஞானிகள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மேலிருந்து கீழே வெட்டும்போது உங்களுக்கு அந்த பட்டையை வந்து லேசாக வெட்டிட்டோம்னா அங்கே வந்து இந்த பாக்டீரியா, வைரஸ் போன்ற பூஞ்சைகள் வந்து அங்கே அட்டாக் ஆகி அந்த மரப்பை வந்து பாதிப்பு ஏற்படும். அதனால் கீழிருந்து மேலாக வெட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. கவாத்து பண்ணதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, கவாத்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு மரத்தில் பண்ணிட்டோம்னா அந்த மரம் வந்து த ஸ்டெம் ஃப்ரீ ஃப்ரம் பிரான்ச்சஸ், அதாவது நல்ல தரமான வந்து நேரான ஒரு தேக்கு மரத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும். தேக்கு மரத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சத்தை பற்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா கன்னிமரான்னு ஒரு தேக்கு இருக்குது. கிட்டத்தட்ட அதனுடைய வயசு பார்த்திங்கன்னா 450 வருடங்களுக்கு மேலாக இருக்குது. அதனால் வந்து இந்திரா காந்தி புரஸ்கர் விருது வந்து அந்த மரத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. பரம்பிக்குளம் புலிகள் சரணாலயத்தில் இந்த மரம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டாப்ஸ்லி போன்ற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் நன்றாக வளரக்கூடியது. அதனால தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த தேக்கு மரத்தை வந்து இங்கிருந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் அவங்களோட நாட்டுக்கு வந்து பயன்படுத்தினா. குறிப்பாக இந்த தேக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து கான்கிரீட் லெவலில் வந்துடுச்சு, இரும்புலாம் போடுறோம். அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்திலேருந்து நம்ம ஊட்டி செல்லும் அந்த பாறை பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்லீப்பர்ஸுக்கு வந்து நம்ம இன்னமும் அந்த தேக்கு மரத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது தேக்கு மரத்தினுடைய இன்னொரு பயன் வீட்டு உபயோகத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வன பாதுகாப்பு சட்டம் 1980 படி பார்த்திங்கன்னா வனத்தில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாட்டின் வளமே வந்து வனத்தினை பொறுத்து தான் இருக்குது. அதனால் வனத்தை வந்து மேம்படுத்தணும், அதே மாதிரி நம்ம வீட்டு சாமான்களுக்கும் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்றக்குள்ள வேளாண் நிலங்களிலும் மற்றும் தரிசு நிலங்களிலும் வந்து இந்த மரத்தை வந்து நம்ம பயிரிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, வேளாண் காடு வளர்ப்பில் தேக்கை வந்து வேளாண் பயிர்களான சோளம், பருத்தி, மஞ்சள், தக்காளி, மிளகாய் போன்றவற்றுடன் சேர்த்து சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வனவியல் விஞ்ஞானிகள் வந்து தன்னுடைய ஆய்வுகள் மூலமாக வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்துங்க. குறிப்பாக தேக்கு மரம் பயிரிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மரச்சாமான்களையும் இது பண்ணிக்கலாம். நீங்கள் சந்தை விலையிலே மிக்கக்குள்ளே உங்களுக்கு நல்ல வந்து மகசூலும் நல்ல வருவாயும் கிடைக்கிறது. ஆகவே மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களை, இந்த வாரம் நம் தேக்கு மரம் பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டோம். அடுத்த வாரம் நாம் தெரிந்து கொள்ளப் போவது என்ன மரம்? காத்திருங்கள் ஒரு வாரம்.